அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 2 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் மாட்டுக்கறி குறித்த பிரச்சனையில் அது குறித்த ஆவணப்படம் ஒன்று நேற்று பிரச்சனைகளை மீறி இங்கே டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது குறித்த செய்தி.
வந்தவங்களை வந்து கேட்ல செக்யூரிட்டி வந்து தடுத்துட்டாங்க, தடுத்து நிறுத்தி அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்டர்களை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த சபர்மதி லாவன்ஸ்ல வந்து கூடணும்.
தங்கபாலு மற்றும் ப. சிதம்பரம் ஆகிய காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தற்பொழுது உள்ள EVKS இளங்கோவன் அவர்களை நீக்க வேண்டும் என்று கோரி சோனியா காந்தியை சந்தித்தது பற்றிய செய்தி. இலங்கையில் மாணவர்கள் போராட்டம் தொடர்வது குறித்த ஒரு செய்தி. பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தியறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சைனாய் தீபகற்பத்தில் தமது விமானம் விழுந்து நொறுங்கி பேரழிவுக்குள்ளானது வெளிப்புற காரணிகள் மட்டுமே காரணம் என மெட்ரோஜெட் விமான நிறுவனம் கூறியுள்ளது. விபத்துக்குள்ளான அந்த ரஷ்ய விமானத்தில் இருந்த 224 பேரும் உயிரிழந்தனர். மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோஜெட்டின் துணை இயக்குநர் அலெக்சாண்டர் ஸ்மினோவ் தொழில்நுட்ப காரணங்களினால் விமானம் விபத்துக்குள்ளானதா என்பதை நிராகரித்தார். வெளிக்காரணியின் தாக்கத்தின் காரணமாகவே விமானம் விழுந்து நொறுங்கியது என்பது மட்டுமே இதற்கு விளக்கமாக இருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த விபத்து குறித்து ஊகிப்பது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டினின் பேச்சாளர் இருந்தபோதிலும் எந்த கருத்தையும் புறந்தள்ளிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விபத்தில் உயிரிழந்த 140 அதிமானவர்களின் சடலங்கள் புனித பீட்டர்ஸ்பர்க்கு கொண்டுவரப்பட்டுள்ளன.
நேற்று துருக்கியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அச்சம், வன்முறை மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளுக்கு இடையே நடைபெற்றது என ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த தேர்தலில் வாக்காளர்கள் யதார்த்தமான மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்க முடிந்தது என்பதை OSCE அமைப்பின் தலைவர் கூறுகிறார். எனினும் இந்த தேர்தல் தொடர்பில் ஆழமான கவலைகள் உள்ளன எனவும் அவர் கூறுகிறார். துருக்கியில் நாடாளுமன்ற தேர்தல் சுதந்திரமாக நடைபெற்றாலும் அது நியாயமாக நடைபெறவில்லை என அவர் மேலும் கூறுகிறார். இந்த தேர்தலில் ஆளும் AKP கட்சி சுமார் 50% வாக்குகளை பெற்றும் நாடாளுமன்றத்தில் தெளிவான பெரும்பான்மையை பெற்றுள்ளது.
கத்தோலிக்க திருச்சபையில் நிதி விவகாரங்களை சீர்திருத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட குழுவிலுள்ள இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வட்டிகான் அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் ரகசிய தகவல்களை திருடி அதை ஊடகங்களுக்கு கசையவிட்டதாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஸ்பானிஷ் பாதிரியர் ஒருவரும் இத்தாலியைச் சேர்ந்த சாதாரண பெண்மணி ஒருவருமே உட்தகவல்களை கசையவிட்டனர் என்று சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த வாரம் 2 புத்தகங்கள் வெளியாகி உள்ளன. இந்த சம்பவத்தை மிக மோசமான நம்பிக்கை துரோகம் என கத்தோலிக்க திருச்சபையில் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இப்போது வெளிவரவுள்ள இந்த புத்தகங்கள் கடந்த காலங்களில் வட்டிகானில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்த புதிய தகவல்களை அளிக்கும் என்று அதன் வெளியீட்டாளர்கள் தெரிவித்தனர்.
சீனா தயாரிக்கவுள்ள முதல் பெரிய பயணிகள் ஜெட் விமானத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. C919 என்ற இந்த விமானம் கடந்த 7 தயாரிப்பில் இருந்து வருகிறது. சீன பொருட்களை கொண்டே பெரும்பாலும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமானத்தில் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்தளித்த சில பாகங்களும் இருக்கின்றன. இந்த விமானத்தை வைத்து விமான தயாரிப்பு நிறுவனங்களான போயிங் மற்றும் ஏர்பஸ் ஆகிய நிறுவனங்களுடன் அதிக லாபம் தரும் விமான விற்பனை சந்தையில் போட்டியிடலாம் என்று சீனா எதிர்பார்க்கிறது. இந்த விமானம் 150 பயணிகளை ஏற்றிச் செல்ல வல்லது.
இந்திய எல்லையை அண்டியுள்ள நேபாள நகரான பிர்குனியில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடைபெற்ற வன்முறையில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாம் 100 ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக நேபாள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த நகரில் காலவரையற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
லெபனானில் அதிகளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட பலரில் சவுதி இளவரசரும் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் சவுதி நிறுவனம் ஒன்று அந்த இளவரசரின் பெயரை மன்னிக்கவும், லெபனான் செய்தி நிறுவனம் ஒன்று அந்த இளவரசரின் பெயரை தெரிவிக்கவில்லை. ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் பெய்ரூட் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேருடன் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று கூறியுள்ளது. தனியார் விமானம் ஒன்றில் ஏற்றுவதற்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 டன் எடை கொண்ட கொகைன் கைப்பற்றப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மாட்டு இறைச்சி குறித்த அரசியல் சர்ச்சை பெரிதும் நடந்து வரும் இந்தியாவில் காஸ்ட் ஆன் தி மெனு கார்டு, அதாவது உணவு பட்டியல் கார்டில் சாதி என்று ஆவணப்படும் தனியார் திரைப்பட விழா ஒன்றில் திரையிட இந்திய அரசு அனுமதி மறுத்த நிலையில் அந்த படம் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களால் நேற்று இரவு திரையிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
டில்லியில் கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு ஆவணப்பட திரை விழாவில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்ட காஸ்ட் ஆன் தி மெனு கார்டு என்கிற படம் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை டில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் திரையிடப்பட்டது. மாணவ அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த தனிப்பட்ட திரையீட்டுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சில மாணவர்கள் கூறுகின்றனர். சாதி மயமாக்கப்பட்டிருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை இப்படம் விவரிப்பதாக கூறும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தலித் மாணவர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகியான ஜெயபால், நிர்வாக ரீதியான அனுமதி பெறும் பிரச்சனைகள் தவிர பல்கலைக்கழகத்தின் பாதுகாவலர்கள் ஏற்படுத்திய தடைதான் மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என்றும் குறிப்பிடுகிறார்.
வந்தவங்களை வந்து கேட்ல செக்யூரிட்டி வந்து தடுத்துட்டாங்க, தடுத்து நிறுத்தி அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்டர்களை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த சபர்மதி லாவன்ஸ்ல வந்து கூடணும். கூடும்போது பாத்தீங்கன்னா G4S என்ற கூடிய ஜேஎன்யு உள்ள இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அமைப்பு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிங்க வந்து மிகப்பெரிய அளவில் தடை பண்ணாங்க. அதை வந்து நீங்க ஸ்கிரீன் புடுங்கிறதுக்கு பார்த்தாங்க, நீங்க திரையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பெரும்பான்மையான மாணவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 ஒரு 300 பேருக்கு மேல குழுமியிருந்த ஒரு மாணவர்களுடைய முயற்சியால மாணவர்கள் எல்லாரும் கைகளை கோர்த்து வளையம் போல நின்றுக்கின்னு செக்யூரிட்டிகளை உள்ள விடாம இருந்து மாணவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பால முற்போக்கு சிந்தனை உள்ளவாதிகள் ஜனநாயக சிந்தனைகளுடைய ஒரு ஒருமித்த கருத்தால எல்லாருமே சங்கிலி பிணைத்து உள்ளே வந்து திரையிடப்பட்டது
என்றார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த தலித் மாணவர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகி ஜெயபால். கடந்த 2014 மும்பையை சேர்ந்த ஊடக மாணவர்களின் படிப்பிற்கான பயிற்சியின் ஒரு பகுதியாகவே இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது மாட்டு இறைச்சி தொடர்பான அரசியல் சர்ச்சை நிலவுவதால் மட்டுமே இப்படத்திற்கு ஆவணப்பட திரை விழாவில் அனுமதி மறுக்கப்பட்டதாக அதை உருவாக்கியவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இப்படத்தை டில்லியில் சுயாதீனமாக திரையிட அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்ட போதுதான் மாணவ அமைப்பினர் இவர்களுக்கு உதவியதாக படத்தை உருவாக்கிய குழுவில் இடம்பெற்றிருந்த அதுல் BBCயிடம் கூறினார். அதே நேரத்தில் இந்த படம் தொடர்புடைய போதுமான ஆவணங்கள் வழங்கப்படாத காரணத்தை கூறியே மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி மறுத்ததாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இத்தனை ஆண்டு காலங்களில் இதுபோன்ற எந்த ஒரு பிரச்சனையையும் தங்கள் விழா குழு சந்தித்தது கிடையாது எனவும் விழா ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான மனோஜ் மேத்யூ BBCயிடம் தெரிவித்தார். ஆசிய வாழ்வாதாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஜீபிகா என்கிற ஆவணப்பட திரைவிழாவின் 12வது ஆண்டு விழா டில்லியில் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கி இந்த விழாவின் 2வது நாளான கடந்த சனிக்கிழமை திரையிட பட்டியலிடப்பட்டிருந்த காஸ்ட் ஆன் தி மெனு கார்டு என்கிற ஆவணப்படம் தவிர மற்ற 34 படங்களுக்கும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது. மாமிச உணவுகள் தொடர்புடைய விவகாரங்களை வெறும் உணவுக்கான போராட்டமாக மட்டுமே கருத முடியாது எனவும் அது வாழ்வாதாரம், சமூக பாகுபாடு மற்றும் மனித உரிமை போன்ற பெரிய பிரச்சனைகள் சார்ந்தவையாக பார்க்க வேண்டியுள்ளது என காஸ்ட் ஆன் தி மெனு கார்டு என்கிற அந்த ஆவணப்படம் குறிப்பிடுகிறது. ஏற்கனவே மாட்டு இறைச்சி விவகாரம் இந்தியாவில் மிகப்பெரிய விவாத பொருளாக உருமாறியுள்ளது. இந்நிலையில் இப்படமும் தற்போது சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்பட்டு வருகிறது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனை நீக்கக் கோரி முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், முன்னாள் மத்திய துணை அமைச்சர் KV தங்கபாலு உட்பட பல காங்கிரஸ் பிரமுகர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு குறித்து தங்கபாலு அவர்களிடம் கேட்டேன்.
அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவரை நாங்கள் சந்திப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷமாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அத்துறை பேரும் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், நான் உள்பட 11 தலைவர்கள் இன்றைக்கு சந்தித்தோம். இவர்கள்லாம் சந்தித்த போது மிக அவசியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பேற்றிருக்கிற நண்பர் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளுக்கும் லட்சியத்திற்கும் எதிராகவும் காங்கிரஸ் தலைவர்களை அவமானப்படுத்தி அவர்களுக்கு எதிராக செயல்படும் பெரும்பாடகர் கோபனை ஆதரிக்கிற தன்மையை கண்டிப்பதற்காகவும் அதன் காரணமாக தமிழக காங்கிரஸ் அமைப்பு பொறுப்பிலிருந்து அவர் நீக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னெடுத்து இன்றைக்கு அன்னை சோனியா காந்தி சந்தித்து இடத்திலே பேசியிருக்கிறோம்.
காங்கிரஸ் தலைவர்களை மதிக்காத தன்மை என்று சொன்னீர்கள், அதுல என்ன குறிப்பாக என்ன பிரச்சனை இருக்கிறது?
பல்வேறு காலகட்டங்களில் கடந்த ஒரு வருடமாக காங்கிரஸ் கட்சி முறையாக செயல்படவில்லை. காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமான சூழ்நிலை, மற்ற கட்சியோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தின் தன்மைகளுக்கு எதிராக, காங்கிரஸ் கலாச்சு எதிராக நல்ல மரபுகளோடு பேசவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதைத்தான் முன்வைத்திருக்கிறோம்.
குறிப்பாக அவர் என்ன அவருடைய நல்ல மரபோடு பேசவில்லை என்றால் எதை சொல்கிறீர்கள்?
பல விஷயங்களை சொல்ல முடியும். அதை ஒன்றா இரண்டா தினந்தோறும் அவர் பேசுவதிலே அப்படித்தான் இருக்கிறது.
சரி, இப்போ அது தவிர இந்த பாடகர் கோவன் பிரச்சனையை பற்றி சொன்னீர்கள். அது வந்து அவர் கோவனுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார், அது சரியல்ல என்று சொல்கிறீர்கள். ஏன் அது சரியில்லை என்று நினைக்கிறீர்கள்? கோவன் கைது செய்யப்பட்டதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா?
கோவன் கைது செய்துவிட்டு நாம் ஆதரிக்கிறோம். ஏனென்றால் கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வாடகையிட்டு அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சோனியா காந்திக்கு எதிராக தவறான கருத்துக்களை, வாய் சொல்ல முடியாத கருத்துக்களை பேசுகிறார். தலைவர் ராகுல் காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். மன்மோகன் சிங் அவர்களை குற்றவாளி என்கிறார், டெரரிஸ்ட் என்று சொல்கிறார். இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு மாற்று கட்சியைச் சேர்ந்த ஒரு பாடகரோ அல்லது கலைஞருக்கோ உங்களது கட்சி தலைவர்களை விமர்சிக்க உரிமை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
ஜனநாயகத்தில் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி மட்டும் எந்த கட்சியை பற்றியும் விமர்சிப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் விமர்சனம் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும். ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறவர் ஒரு உண்மையான தேசியவாதியா, அவர் டெரரிஸ்டா, அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? யார் ஏற்றுக்கொள்வார்கள்?
அதாவது உங்களது கட்சி தலைவர்களே அல்லது எந்த கட்சி தலைவர்களையுமே தரக்குறைவாக பேசினால் அதற்கு அவதூறு அல்லது இந்த டிஃபமேஷன் மான நஷ்ட வழக்கு போடுவதற்கு இந்திய பீனல் கோடிலே வழி இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல கொலை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே அவர் பேசியிருந்தாரானால் அதற்கும் அந்த அதே இந்தியன் பீனல் கோடிலே சட்டம் இருக்கிறது. அதை பிரயோகிக்காமல் நீங்கள் அவரை வந்து தேச துரோகம் என்ற அந்த வழக்கை அவர் மீது போடுவது சரியா?
இல்லை, ஒன்றை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேச விரோத சக்திகளை காங்கிரஸ் கட்சி வரவேற்க முடியாது.
அது வேறு விஷயம்.
சமூக சக்திகளை காங்கிரஸ் ஆதரிக்க முடியாது. மக்களுக்கு எதிரான இயக்கங்கள் நடத்துபவர்களை ஆதரிக்க முடியாது.
நீங்கள் உங்களது இந்த கோரிக்கைக்கு சோனியா காந்தி அவர்கள் என்ன பதில் சொன்னார்?
காங்கிரஸ் கட்சி தலைவரிடத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பற்றியும் காங்கிரஸ் வெளியிலே சொல்ல முடியாது, அது உட்கட்சி விவகாரம். இன்றைக்கு பிரதானமாக நாங்கள் பேசிய விஷயமே காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பாளர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர் மாநிலத்தில் ஆதரிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுபோன்ற தலைவர்களை ஆதரிக்க முடியாது. அவர்கள் காங்கிரஸ் ஜிடிபி காங்கிரசுக்கு நல்லது இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயமே. இன்னைக்கு
இல்ல, இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை மாற்றத்தை நீங்கள் கோரினீர்களா?
ஆமா, புதிய தலைவர் வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் கலாச்சாரத்தையும் காங்கிரஸ் தலைமையையும் ஆதரிக்கிற அது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக வர வேண்டும், ஒருவர் வர வேண்டும் என்பதுதான் இவரது கோரிக்கை.
இந்த தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் வந்து உங்களது உட்கட்சி பிரச்சனைகளை வெளியே கொண்டு போய் காங்கிரஸ் மீண்டும் வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது, உட்கட்சி சண்டை அதிகமாக இருக்கிறது என்ற அந்த ஒரு இமேஜை நீங்கள் கொண்டு போவதால் உங்களுக்கு பொது அரசியலில் அது நஷ்டத்தை தானே உண்டு பண்ணும்?
இல்லை இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை துடைப்பதற்காக மிக உண்மையான முயற்சி இதுதான். நல்ல தலைவர், நல்ல பண்புள்ளவர், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், கட்சி எல்லோரையும் அரவணைக்க ஒரு வந்தால் மற்ற கட்சியில் ஆதரிப்பார், மக்கள் ஆதரிப்பார்கள்.
தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய துணை அமைச்சருமான கே வி தங்கபாலு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்திய உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு, அதை தடை செய்வது சரியல்ல என்று சென்னையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய நடிகர் கமல்ஹாசன் அவரது கோரிக்கையை வெளிப்படுத்தினார்.
அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது நம்ம இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நாடுகளை பலம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இது வந்திருக்கிறது. அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற ஒரு சிலரது கோரிக்கை. இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்ததற்கு காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது என்பது போக இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்கான
கடந்த 15 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு தொடர்பான புகைப்படங்களை எடுத்து வரும் ஜே சுரேஷின் புகைப்பட தொகுப்புகளை கொண்ட கண்காட்சியை அவர் இன்று திங்கட்கிழமை திறந்து வைத்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பான நினைவுகளை பரப்புவதே இந்த கண்காட்சியின் நோக்கம் என புகைப்பட கலைஞரான சுரேஷ் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். தமது புகைப்பட கண்காட்சி ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்குவதற்கு வழிவகுக்க கூடும் எனவும் சுரேஷ் நம்பிக்கை வெளியிட்டார்.
வீரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டா பார்த்துருக்கு. நான் இவ்வளோ 15 இயர்ஸாக ஷூட் பண்ணியிருக்கு, ஒரு டைம் கூட இந்த மாடுக்கும் பெரிய இன்ஜரி நான் பார்க்கவே இல்லை. உலகத்தில் இந்த ஒரே ஒரு ஒரே ஜல்லிக்கட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸ்பானிஷ் புல் ஃபைட்டுனா இட்ஸ் டிஃப்ரெண்ட், அது ஜல்லிக்கட்டை கம்பேர் பண்ணவே முடியாது. ஸ்பானிஷ் புல் ஃபைட்டில் இந்த மாடை கொலை பண்ணிடும், இங்கே அப்படி கிடையாது, இங்கே மாடை கடவுள் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கு
என்றார் ஜல்லிக்கட்டு புகைப்பட கலைஞரான சுரேஷ். தமிழ்நாட்டில் காளை மாடுகளை பயன்படுத்தி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்கலா பந்தய போட்டிகளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த 2014 மே மாதம் தடை விதித்து உத்தரவிட்டது. மனிதர்களின் கேளிக்கைக்காக விலங்குகளை கொடுமைப்படுத்தி நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகளை அனுமதிக்க இயலாது என கூறி உச்சநீதிமன்றம் தடையை விதித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் பி சி கோஷ் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு பிறப்பித்திருந்த அந்த உத்தரவில் காளை மாடுகளை இதுபோன்ற போட்டிகளுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர எடுத்திருந்த முயற்சியையும் நிறுத்தி வைக்க கூறியது. ஜல்லிக்கட்டின் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என பல்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook, Twitter, Google Plus, Instagram மற்றும் YouTube மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கடந்த வாரம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நாட்டின் வேறு சில இடங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த குறிப்பொன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
கொழும்பில் கடந்த வியாழக்கிழமை கணக்கியல் உயர் டிப்ளமா மாணவர்கள் மீது போலீசாரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்த பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவினால் 5 பேர் கொண்ட சிறப்பு குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கையை தாமதமின்றி முன்வைக்குமாறு பிரதமர் அந்த சிறப்பு குழுவை கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவும் சிறப்பு குழுவொன்றை நியமித்துள்ளது. இந்த குழு நாளை முதல் விசாரணைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. இதேவேளை கணக்கியல் உயர் டிப்ளமா மாணவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் மாணவர்களின் கோரிக்கையான கணக்கியல் டிப்ளமா சான்றிதழுக்கு பட்டதாரி அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்று நாட்டின் சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் தேசிய உயர் கல்வி டிப்ளமா கட்கனரி மாணவர்கள் தமது விரிவுரைகளை பரிஷ்கரித்து கவனயீர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
இதை கேட்பது என்பது எங்களுடைய தார்மீக உரிமை. அதனை கேட்கிற பொழுது சுமூகமாக தீர்வுகளை வழங்குவதை விடுத்துவிட்டு கலகம் அடக்குகின்ற போலீசாரை கொண்டு வந்து நீர்த்தாரை பிரயோகம் அதே போல தடியடி பிரயோகம் போன்றவற்றை மேற்கொண்டது நூடாக 2 பிக்குகள் உட்பட 39 பேர் கைது செய்யப்பட்ட அந்த சோக நிகழ்வு 29ஆம் தேதி இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மிக தெளிவான அறிக்கை ஒன்றை வழங்குமாறு குறித்த அமைச்சருக்கு கௌரவ பிரதமர் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்க விடயம். அறிக்கை சமர்ப்பிக்க சொன்ன அதே பிரதமர் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளையும் சாதகமான முறையிலே பரிசீலித்து உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்று எங்கள் தேசியத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி வைக்க விரும்புகிறோம்.
இம்மாணவர்களுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
அவங்களோட அந்த தரத்தை உயர்த்துறதுக்காக சொல்லிதான் அந்த டிப்ளோமா இருந்து அவங்க டிகிரியை கேட்டு அன்றைக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு போராட்டமாக தான் நடத்தியிருக்காங்க
என்றார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். நிலக்கரி இறக்குமதி டெண்டர் விவகாரம் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி மீது அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஒன்று நடத்தப்பட முடியும் என்று இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை முன்கொண்டு விசாரணை செய்ய முடியும் என்று தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன் தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்வனவின் போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி நோபல் ரிசோர்சஸ் கம்பெனி எனும் தனியார் நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த மனு விசாரிக்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தினால் நிலக்கரி கொள்வனவுக்கான கேள்வி பத்திரங்களை கோரிய போது ஆக குறைந்த விலையடங்கிய கேள்வி பத்திரத்தை தாங்கள் சமர்ப்பித்ததாக மனுவை சமர்ப்பித்துள்ள நோபல் ரிசோர்சஸ் கம்பெனி தெரிவித்துள்ளது. ஆனால் தனது விண்ணப்பத்தை நிராகரித்த அரசாங்கம் கூடுதல் விலைகளை சமர்ப்பித்த சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு காரணமாக அரசாங்கத்துக்கு சுமார் 2 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை முன்வைத்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இந்த மனுவில் பிரதிவாதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை அரசியல் யாப்பின் 35வது பிரிவுக்கு அமைய ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை முன்கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால் மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளை நிராகரித்த தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன் ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை முன்கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார். இதன்படி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக எதிர்வரும் டிசம்பர் 15 நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்குமாறு மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட 75 அரச அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கே எஸ் உதயகுமார். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம் விவசாயிகள் வனத்துறையிடமிருந்து தங்களது நிலங்களை விடுவித்து விவசாய செய்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசம் வட்டமடு பகுதியிலுள்ள விவசாய காணிகளில் நெல் வேளாண்மை செய்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிராக முஸ்லீம் விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தங்களிடம் சட்டரீதியான ஆவணங்கள் இருந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் வட்டமடு விவசாய அமைப்பொன்றைச் சேர்ந்த விவசாயி எஸ் எல் முகமத் உவைஸ்.
விவசாயிகளுக்கோ இந்த பகுதியில் இருக்கிற டிஎஸ்சிக்கோ அறிவித்தலும் இல்லாம அவங்க 2010 அரசாங்கம் கெசட் பண்ணிருக்கு. 1552 ஏக்கர் விவசாய நிலங்கள் அதுக்குள்ள இருக்கிறது கெசட் பண்ணப்பட்ட இதுக்கு இடத்துக்குள்ள விவசாயிகள் செய்ய முடியாம இவங்க தடுக்கிறதால இந்த காணிகள் 1972 அரசாங்க அதிபரினால வந்து உத்தரவு பத்திரங்கள் வழங்கப்பட்ட காணிகள் இந்த அனைத்து காணிகளும் இந்த காணிகளை வந்து காலகாலமாக பயங்கரவாத காலத்தில் இந்த காணியை இடைவிடாம நாங்க எங்க ஆக்கள் முஸ்லீமாக்கள் செஞ்சு வராங்க. 2010 பிறகு கொழும்புல இருந்து நாங்க வனகாரிய டிபார்ட்மெண்ட் இருந்து அதுக்கு அனுமதி பெற்று நாங்க வெள்ளாமை செஞ்சுக்கிட்டு வரோம். இதை விட மேலதிகமாக கொழும்பு அப்பீல் கோர்ட்லயும் எங்களுக்கு தீர்ப்பு இருக்கு. விவசாயம் செய்ய சரி பாகுபாடு இல்லாம எல்லாரையும் வெள்ளாமை செய்யறதுக்கு அனுமதி கொண்டுங்கிறதா நீங்க இந்த போராட்டம். அரசாங்கம் தவறுதலாக கெசட் பண்ணப்பட்ட அந்த விவசாய காணிகளை இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து உடனடியாக விடுவிச்சு செஞ்சு எந்த இடையூறுகள் இல்லாத விவசாயிகளை வந்து வெள்ளாமை செய்யறதுக்கு அனுமதிக்கணும்
என்றும் குறிப்பிட்டார் வட்டமடு பகுதி விவசாய அமைப்பொன்றைச் சேர்ந்த விவசாயி எஸ் எல் முகமத் உவைஸ். இது தொடர்பில் அக்கரைப்பட்டு பிரதேச வன பரிபாலன இலாகா பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு அவரது பதிலை பெற முயன்ற போதிலும் அவரது தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். மாலத்தீவு அதிபரை கொலை செய்ய நடந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மாலத்தீவு பிரஜை ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் மாலைத்தீவு ஜனாதிபதி பயணம் செய்த அதிவேக படகில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த ஒரு சந்தேக நபர் கொழும்பில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு தாங்கள் குடிவரவு திணைக்களத்துக்கு உதவிகளை பெற்றுக் கொடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக சர்வதேச போலீசார் பல சந்தேக நபர்களை தேடி வந்தனர். சில சந்தேக நபர்கள் இலங்கைக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கிடைத்த தகவல் ஒன்றுக்கமைய இலங்கையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்புக்கு அப்பால் அமைந்துள்ள தெஹிவல நகரில் நதிமால பகுதியில் தங்கியிருந்த இந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் குடிவரவு திணைக்களத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர் மாலைத்தீவு வாசி என்றும் 18 வயதுடைய அவரின் பெயர் அஷ்ரப் முகமது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. சந்தேக நபரை கைது செய்து நாடு கடத்துமாறு இலங்கையில் இருக்கின்ற மாலைத்தீவு தூதரகம் விடுத்த வேண்டுகோள் ஒன்றுக்கு அமையவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை வந்த இந்த சந்தேக நபர் சுமார் 1 மாதத்துக்கும் மேலாக தெஹிவலை பகுதியில் தங்கியிருந்ததாக குடிவரவு திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாடு கடத்தப்பட்ட இந்த சந்தேக நபர் தற்போது மாலைத்தீவு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு திணைக்களத்தின் அதிகாரியொருவர் மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன்.
நியூசிலாந்து ரக்பி விளையாட்டில் உலக சாதனை படைத்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் தொடர்ச்சியாக 2வது முறையாக அந்த அணி உலக ரக்பி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளது. மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை வென்று உலக பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. இந்த இரு அணிகளும் இந்த பட்டத்தை 2 முறை வென்றிருந்தாலும் முதல் முறையாக 3வது முறை வென்றது எனும் பெருமையை நியூசிலாந்து டுகின்ஹாம் விளையாட்டு மைதானத்தில் பெற்றது. உலகின் மிகச்சிறந்த 2 ரக்பி அணிகள். நேருக்கு நேர் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் கைதட்டல்கள், வெல்லப்போவது யார் என்ற படபடப்பு. ஆஸ்திரேலிய அணியும் நல்லதொரு சவாலை கொடுத்தாலும் நியூசிலாந்தின் வல்லமையை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியவில்லை. வான வேடிக்கைகள் மைதானத்தை அலங்கரித்தன. 34-17 என்ற புள்ளி வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து நியூசிலாந்து அணி ரக்பி உலகக்கோப்பை 2015 தனதாக்கிக் கொண்டது. இந்த ஆண்டிற்கான உலக ரக்பி ஆட்டக்காரர் பட்டத்தை நியூசிலாந்தின் டான் காட்டர் தட்டிச் சென்றார். 2001 முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த பட்டத்தை காட்டர் 2005 மற்றும் 2012 ஆண்டுகளிலும் வென்றிருந்தார். சனிக்கிழமை நடந்த போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்து வெல்வதற்கு 33 வயதான காட்டரின் பங்களிப்பு அந்த அணிக்கு பெரும் பலமாக இருந்தது என்றேதான் கூற வேண்டும். தமது அணி இந்த முறை உலகக்கோப்பையை வெற்றி பெற்றது தமக்கும் சக வீரர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக நியூசிலாந்து அணியின் தலைவர் ரிச்சி மெக்ஹாம் தெரிவித்தார்.
இது மிகவும் கடுமையான போட்டியாக இருந்தது. உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் இங்கு வந்தோம். வென்றுவிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்
என்றார் நியூசிலாந்து அணியின் தலைவர் ரிச்சி மெக்ஹாம். நடைபெற்று முடிந்த உலக ரக்பி போட்டியில் சிறந்த பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய அணியின் மைக்கேல் சைக்கா அறிவிக்கப்பட்டுள்ளார். அணி சிறந்த பயிற்சியை பெற்றது, தொடர்ந்தும் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படும் என்றார் ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர். மிகவும் வேகமும் விறுவிறுப்புமாக நடந்து முடிந்த போட்டியின் இறுதியில் எவரும் எதிர்பார்த்திராத வகையில் அனைவரது மனதையும் நெகிழ வைக்கும் சம்பவம் ஒன்று நடைபெற்றது. நியூசிலாந்து அணி மைதானத்தில் வெற்றியை கொண்டாடிக்கொண்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் போது அந்த அணி வீரர் சனிவில் வில்லியம்ஸை வாழ்த்துவதற்காக மைதானத்தின் உள்ளேயே கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் பக்கம் ஓடிச் சென்ற 15 வயது சிறுவனை காவலாளியொருவர் தடுத்தபோது சிறுவன் கீழே விழுந்தார். தனது சிறு ரசிகனை நிலத்திலிருந்து தூக்கி எடுத்த சோனி பில் வில்லியம்ஸ் அந்த சிறுவனுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட தங்கப்பதக்கத்தை அணிவித்தார். அப்போது அரங்கமே அதிர்ந்து போனது. அனைவரும் மகிழ்ச்சி கரகோஷத்தை எழுப்பினார். இந்த சம்பவம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்த போதிலும் வெற்றி பதக்கத்தை இவ்வாறு கொடுத்தது சரிதானா என்ற விமர்சனங்கள் சமூக தளங்களில் வலம் பெறுகின்றன. ஆனால் வில்லியம்ஸோ இந்த கருத்துக்களை பற்றி அலட்டி கொண்டதாக தெரியவில்லை. சிறுவனுக்கு பதக்கத்தை கொடுத்ததால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்ற வில்லியம்ஸ் சிறுவன் பிற்காலத்தில் தனது பிள்ளைகளுக்கு சொல்லுவான், அது எனது வீட்டு சுவரில் பதக்கத்தை தொங்க வைப்பதை விட விசேஷமானதொன்று என்றார். எவ்வாறாயினும் ரக்பி உலகக்கோப்பை ஏற்பாட்டாளர்கள் சோனி வில்லியம்ஸுக்கு புதிதாக ஒரு தங்கப்பதக்கத்தை அணிவித்து கௌரவித்தார்கள். இந்த முறை நடைபெற்ற ரக்பி உலகக்கோப்பை போட்டியே இதுவரை நடைபெற்ற ரக்பி உலகக்கோப்பை போட்டிகளில் மிகப்பெரியதும் சிறப்பானதுமானது என்றார் வேர்ல்டு ரக்பியின் தலைவர் ஃப்ரெட் ஹாஸ்பர்.
The biggest and the best World Cup we've had to date. I don't think many people would disagree with that.
இம்முறை நடைபெற்ற ரக்பி உலகக்கோப்பை போட்டியே இதுவரை நடைபெற்ற ரக்பி உலகக்கோப்பைகளில் மிகவும் பெரியதும் சிறப்பானதும் ஆகும்
என்று தெரிவித்தார் வேர்ல்டு ரக்பியின் தலைவர் ஃப்ரெட் ஹாஸ்பர்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.